வானங்களையும் பூமியையும் படைத்து மனிதனை இறுதியாக அந்த வானங்களுக்கும் பூமிக்கும் உரியவனாக நிச்சயமாக இறைவன் அமைத்திருக்கின்றான். மனிதர்களை வானங்களுக்கும் பூமிக்கும் உரியவர்களாக அமைத்திருக்கின்றான். பூமியில் வாழக்கூடிய நிலை, இந்த பூமியின் மீது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில அறிவு, அந்த அறிவை கொண்டு சில கஷ்டங்களிலிருந்தும் தன்னை விலக்கிக் கொள்ள முடியும் என்று அவன் நம்புகின்றான். அத்துடன் சுகமான வாழ்க்கையிலும் தான் வாழ்வதற்காகவும் அவன் சிந்திக்க தலைப்படுகிறான். இவை அனைத்தையுமே இறைவன் அவர்களுடைய மனதில் அமைக்கின்றான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை அடையக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையை விசாலமாக அமைய வேண்டும், என்னுடைய அனுமதியை கொண்டு அதை நிகழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். வானங்களின் மீதும் பூமியின் மீதும் இறைவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த அதிகாரம் உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மனம் உங்களுடைய ஒரு நாளின் பலவிதமான காரியங்களையும் உங்களுக்காக சாதகமாக நிகழ்த்தி கொண்டிருக்க வேண்டும். பல சமயங்களில் நமக்கு அது பாதகமாக அமைந்துவிடுகின்றது. ஏதோ சில சமயங்களில் நாம் நன்மைகளையும் நம்முடைய மனதை கொண்டு அதை கொண்டு நாம் ஈடுபடக்கூடிய செயல்களின் மூலமாக சில நன்மைகளை நாம் கிடைக்கப்படுகின்றோம். எல்லா முயற்சிகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த நன்மைகள் நமக்கு அமைவதில்லை. சில சூழ்நிலைகளில் உங்களை அறியாமலேயே நன்மைகள் நிகழ்கின்றன, பல சூழ்நிலைகளில் உங்களை அறியாமலேயே தீமைகளும் நிகழ்கின்றன. இந்த இரண்டுக்குமே காரண காரியங்களை நீங்கள் கற்பிக்க முடியாது. நன்மைகளில் நான் வாழும் பொழுது, சுகங்களில் வாழும் பொழுது, என்னுடைய தேவைகளெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கும் பொழுது, நான் அதனை எனக்கு என்னுடைய அறிவை கொண்டும் என்னுடைய முயற்சியை கொண்டும் சம்பாதித்துக் கொண்டேன். அவ்வாறெனில் எப்படி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது? பிறகு அந்த நஷ்டத்திற்கான காரணத்தை இனிதான் நீங்கள் தேட ஆரம்பிக்கின்றீர்கள். பின்னர் இவ்விதமாக இதனை நான் நடத்தியிருந்தால் இந்த நஷ்டத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டிருந்திருக்கலாமே என்ற எண்ணமும் வருகின்றது. நான் இவ்விதமாக இதை செய்திருக்க கூடாது, இந்த விதமாக மாற்றி செய்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று பின்னர் நஷ்டத்தை அடைந்த பின்னர் நாம் அதை பற்றி யோசிக்கின்றோம். அப்படியானால் இதுவரையில் நான் அடைந்து கொண்டிருந்த நன்மைகள் யாவுமே என்னை அறியாமலேயே என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் வழிகாட்டப்பட்டு அந்த நன்மையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், பெருமை கொண்டேன், நான் என் அறிவை கொண்டு சம்பாதித்தேன் என்ற நன்மைகளை. அதே முயற்சியை கொண்டு பின்வரும் நாட்களில் நான் நஷ்டங்களை அடையும் பொழுது, ஏன் இந்த நஷ்டம், இனி நான் முயற்சி செய்கின்றேன், இந்த நஷ்டங்கள் இனி நிகழக்கூடாது என்று அடிக்கு மேல் அடிவிடுகிறது. மேலும் மேலும் நஷ்டம், நஷ்டம், நஷ்டம். இதுவரையில் நான் துன்பத்தை அடையாத நிலையில் அதை என்னுடைய காரியமாகவும் என்னுடைய முயற்சியாகவும் நான் அதனை அனுபவித்துக் கொண்டிருந்த போது பெருமையோடு, இந்த பெருமைதான் காரணம் நீங்கள் இப்பொழுது அடையக்கூடிய துன்பத்திற்கு. அப்படியென்றால் பெருமையுடைய அடையாளம் என்ன? நன்மைகள் அனைத்தும் என் கைவசம் உள்ளன, நான் எனக்கு உரியதை படைத்துக் கொள்ள முடியும், எனக்கு நானே போதுமானவன், என்னுடைய முயற்சிதான் எனக்கு வாழ்க்கை என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்தது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே நிகழ இருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் மீது உங்களுக்கு இறைவன் முற்கூட்டியே அறிவிக்கின்றான். உங்களுடைய மனதில் ஒரு துன்பம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுடைய மனப்போக்கின் காரணமாக ஒரு துன்பம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று நம்முடைய உள்ளத்திலிருந்து மனதிற்கு தெளிவாக அறிவிக்கப்படுகின்றது. இது நான் கேட்கின்றேனோ இல்லையோ, என்னை அறியாத ஒரு கவலை என்னை சூடுகிறது. அந்த வாக்கு வந்த பிறகுதான் அந்த கவலை என்னை சூடுகிறது என்பதை இப்பொழுது நாம் அறிய வேண்டும். திடீர் ஒரு கவலை வருது நாளுடைய வாழ்க்கையை பற்றி. நீங்கள் தான் நாளைக்கு வாழ்க்கையை சம்பாதிக்க முடியும், உங்களுக்கு தேவையான நன்மைகளை உங்களால் அடைய முடியும். உங்களுடைய முயற்சி இருக்கிறது, உங்களுடைய இளமை இருக்கிறது, உங்களுடைய கல்வி இருக்கிறது, உங்களுக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அவ்வளவு பேரும் உங்களுடைய நன்மைகளுக்கு துணை போவார்கள், உதவி செய்வார்கள் என்று எண்ணியிருந்தீர்கள். அதையும் மீறி உங்களுக்கு ஒரு கவலை வருகின்றது. இந்த கவலையுடைய அடையாளம் நாளைக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உங்களுக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் எச்சரிக்கையாக. அந்த இறை உணர்வு உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய மனதிற்கு வருகிறது. இரண்டு அமைப்புகள் உங்களுடைய மார்பகத்தில் அமைந்திருக்கின்றன, நெஞ்சு கூட்டில் அமைந்திருக்கின்றன. ஒன்று உள்ளம், இன்னொன்று மனம். உள்ளத்திலிருந்து மனதிற்கு உங்களுடைய அழகான தேவைகள் இறைவனிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றன. அவை, நீங்கள் வானங்களிலும் பூமியிலும் சஞ்சரித்து வாடுங்கள். இது அடிப்படை. உங்களுக்கு வேண்டியதை வானங்களிலிருந்து நீங்கள் இறக்கிக் கொள்ளுங்கள், அதிலிருந்து பூமி வளம் பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இயற்கையினுடைய வளங்கள் அவ்வளவுமே வானங்களிலிருந்து பூமியின் மீது இறங்கியதுதான். அறிவிப்பை நாம் கேட்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இதுவரையில் மறந்துவிட்டிருந்த வாழ்க்கை இப்பொழுது எனக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், எப்படி அமைந்தது, எப்படி ஆரம்பித்தது, மறந்துவிட்ட நிலையில் நாம் வாழ்ந்தோம். இப்பொழுது கஷ்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை என்ற அளவுக்கு ஆகியிருக்கிறது. இதிலிருந்து விடுபட வழி இருக்கா என்று நாம் எண்ணுகின்றோம். மனிதர்களுடைய வழிமுறைகளிலிருந்து சிலவற்றை கற்றுக்கொண்டு இனி நாம் கவனத்தோடு வாழலாம் என்ற அடிப்படையை நாம் கொண்டிருக்கின்றோம். கவனத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கை. உங்களுடைய படிப்பறிவை கொண்டும், உங்களுடைய கல்வி அறிவை கொண்டும், உங்களுடைய அனுபவங்களின் வாயிலாக நீங்கள் அறிந்ததைக் கொண்டும் ஒரு காலம் வாழ முடியாது. அது உங்களுடைய சம்பாத்தியத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணினீர்கள். சம்பாத்தியம் முக்கியமல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்கு உரியது எதனையும் இறைவன் இந்த பூமியில் விட்டு வைக்கவில்லை, இல்லாமல் ஆக்கிவிடவில்லை. அவ்வளவையும் படைத்திருக்கின்றான். உங்கள் கைகளுக்கு எட்டக்கூடிய அளவில் தான் படைத்திருக்கின்றான். நீங்களாக தடுத்துக் கொண்டீர்கள். பணம் இருந்தால்தான் அனுபவிக்க முடியும் என்று. ஏதாவது ஒரு வகையிலாவது உங்களுடைய இயற்கை உங்களுக்காக எவற்றில் அமைத்திருக்கின்றதோ அதில் குறைபாடு இருக்கின்றதா? உங்களுடைய நல்வாழ்க்கைக்காக, சுகமான வாழ்க்கைக்காக, வசதியான வாழ்க்கைக்காகவும், விசாலமான வாழ்க்கைக்காகவும், மனம் பொறிக்கக்கூடிய வாழ்க்கைக்காகவும், கண் குளிர்ச்சியான வாழ்க்கைக்காகவும் என்ன இந்த உலகத்தில் உங்களுக்காக காட்டப்படவில்லை? அவ்வளவும் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு நிகழ்த்திக் கொள்ள முடியுமா? மன நிறைவான வாழ்க்கை, இதற்கு நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும், இதுக்கு அர்த்தம் என்ன? பணம். கண் குளிர்ச்சியான வாழ்க்கை வேண்டும், இதற்கு என்ன அர்த்தம்? பணம். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கை என்பதை நீங்கள் அறியவில்லையா? என்ன இறைவன் நீங்கள் அமைத்திருக்கின்றானோ அது வானங்களிலிருந்து உங்களுக்கு குளிர்ச்சியாக இந்த பூமியில் இறங்க வேண்டும், அந்த பூமி வளம் பெற வேண்டும். உங்கள் கால்களுக்கு அடியில் உங்களுடைய தானியங்களும் உங்களுடைய உணவு வகைகளும் உங்களுடைய கால்களுக்கு அடியில் கார்பெட்டாக அமையணும். புல்வெளிகளும் தரைமார்க்கங்களும் உங்களுக்கு பூங்காவனங்களாகவும் சோலைவனங்களாகவும் அமைய வேண்டும். இது மனசு இருக்கா இல்லையா? அப்படி நடந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த சுகமான வாக்குகளை உங்களுக்கு உங்களுடைய இறைவன் உங்களுடைய மனதில் அமைக்கவில்லையா? இப்பொழுதும் நான் கேட்கும்பொழுது இது வேண்டும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகின்றீர்களே, எப்பொழுது நீங்கள் இவ்வகையிலான வாழ்க்கையை பார்த்தீர்கள்? ஆனால் அது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு சனத்தில் அந்த ஒரு தேவையின் மீது வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்திற்கு உங்களுடைய அறிவை கொண்டு முடியாது, என்ன செய்வது, நடந்தால் நல்லா இருக்கும், நடக்க வேண்டும். நீங்கள் வேண்டுதலை ஆரம்பியுங்கள், உங்களுடைய உள்ளத்தின் பால் திரும்புங்கள். அங்கிருந்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த தேவைகளின் மீது நீங்கள் வேண்டும் என்று கூறுவது உங்களுடைய விருப்பத்தோடு நீங்கள் வேண்டுகின்றீர்கள் என்பது பொருள். அந்த வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆயிற்று. இந்த வேண்டுதலுக்கு முன்பாக நீங்கள் அதை கவனித்தீர்களா என்பது மட்டும்தான் முக்கியம். இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது என்பதை கவனித்தீர்களா? நீங்கள் அனுபவிக்காத ஒன்றை ஒரு சனத்தில் உங்களுடைய கற்பனையில் அனுபவிக்கின்றீர்கள். அழகாக இருக்கும், நடந்தால் நன்றாக இருக்கும், நடக்கும் என்று நம்ப வேண்டும். அவனுடைய வாக்கு, உங்களுடைய இறைவனிடமிருந்து உள்ள வாக்கு தான் உங்களுடைய மனதில் அமைக்கப்படுகின்றது. நெஞ்சம் குளிரும் வகையாக இந்த வாழ்க்கை உங்களுடைய இந்த பூமியில் நிகழ வேண்டும். உங்களுடைய ஒரு எண்ணத்திற்கு வானங்கள் இறங்கி வர வேண்டும் இந்த பூமிக்கு, அந்த பூமியின் குளிர்ச்சியின் மரத்திற்கும் செழிப்புக்கும், இயற்கையினுடைய அந்த குதூகலத்திற்கும் உங்களுடைய வானங்கள் இருந்து இறங்க வேண்டும். அவ்வளவு சக்தி திருச்சியம். ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்காக வானத்தில் உருவாக்கப்படுகின்றது. அங்கிருந்து இந்த பூமியின் மீது சக்தி திருச்சிகள் சூழல்களாக இங்கு அமைகின்றன. அந்த அமைப்புகளில் உங்களுக்கு விதவிதமான இறைவனுடைய இயற்கையினுடைய வளங்களும் செல்வங்களும் கிடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்விக்கப்பட வேண்டும். இது உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள ஒரு அழகான செய்தி. இதற்கப்பால எந்த செய்தியாவது இருக்குதா உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நீங்க வாழ்றதுக்கு? பூமியின் அடிப்படையை ஒற்றிய வாழ்க்கைன்னு சொல்லல, உலக அடிப்படையில். உலகம் என்பது வானங்களும் பூமியும் சேர்ந்தது உலகம். நாம் இந்த உலகத்தில் வாழ்விக்கப்பட்டிருக்கோமா, படைக்கப்பட்டிருக்கோமா? இந்த பூமியில தரமட்டமான வாழ்க்கையை என்னென்ன பூமியில் இருக்குதோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு அனுபவிச்சுட்டு இந்த உலகத்திலேயே மண்ணா போறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த உடம்பு மட்டும் அல்லது மனமும் சேர்ந்து படைக்கப்பட்டிருக்கிறது? மனிதனுக்கு மட்டும்தான் மனமும் சேர்ந்து படைக்கப்பட்டிருக்கிறது, வேற எதற்கு மனம் கிடையாது. அதற்கான வாழ்க்கை தேவைகளை அறிவிப்பின்படி அது நிகழ்த்தி கொண்டு எல்லா மிருகங்களும் சாகின்றன, அவ்வளவுதான். மனம் என்ற ஒன்று எதற்கும் கிடையாது. மனிதனுக்கு மனம், அந்த மனதிற்கு உள்ளம் என்ற அமைப்பில் இறைவனுடைய வாக்குகள் அங்கிருந்து வெளியாகின்றன. ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் மூச்சாக கிரகிக்கப்படுகின்றன. எனக்கு இது தேவை என்பதை, எந்த உயிர் மூச்சிலும் என்னுடைய தேவை, அழகான தேவை என்ன என்பதை நான் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அது உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சை கவனிக்காத பொழுது நமக்கு கவலைகள் தோன்றுகின்றன. நம்மை அறியாமலேயே இந்த கண் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து கவலைகளும், காதுகள் கேட்பதிலிருந்து கவலைகளும், சுற்றிலும் எனக்கு மன நிறைவான வாழ்க்கைக்கு பதிலாக மனக்குறைவை ஏற்படுத்தக்கூடிய ஐந்து புலன்கள் வழியாக நான் கிரகிக்கக்கூடியதும் ஈர்க்கக்கூடியதும் கெட்டவைகள் மட்டும்தான். கெட்ட சக்திகள் இந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கின்றன. காரணம், எந்த ஒரு மனிதனும் மனதை கவனிக்கவில்லை, உள்ளத்தை கவனிக்கவில்லை. வானங்களிலிருந்து எனக்கு இந்த பூமியின் மீது விளைய வேண்டும் என்பதை மறந்துவிட்டார்கள். பூமியில் என்ன இருக்கிறதோ அதை அபகரித்துக் கொள்ள வேண்டும், அதனை நான் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதனை நான் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இதில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகின்றார்கள். அந்த வாழ்க்கை தான் இன்று நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கல்வியாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையானது. இந்த பூமியின் அடிப்படையை விட்டு நான் கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்றேன், அனைத்து கல்வியும். வானங்களின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உங்களுடைய பணத்தை கொண்டும், உங்களுடைய கல்வியை கொண்டும், உங்களுடைய கல்லூரிகளை கொண்டும், ஆனால் வானங்கள் தான் உங்களுடைய பூமிக்கு ஆதாயம். உங்களுடைய மனம் வானத்திற்கு இணையானது. வானளாவிய எண்ணங்கள் உங்களுடைய மனதில், அவற்றுடைய சேர்க்கைகள் இவ்விதமாக நிகழும் என்பதை உங்கள் மனதுக்கு அறிவிக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கைக்குள் இது நடக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை முடிவதற்குள் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து உங்களுடைய மனதிற்கு எவையெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ அவ்வளவு சுகமான செய்திகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். வேண்டும் என்று கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். சுகமான காற்று எனக்கு வீசுகிறது, நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. ஒரு துளி தண்ணீரும் நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. ஒரு துகள் மண், அதில் இருக்கக்கூடிய உயிரோட்டம், அது விளைவிக்கக்கூடிய ஆலமரங்களும் தாவரங்களும் காடுகளையும் நீங்கள் விளைவிப்பதில்லை. அவற்றிலிருந்து உங்களுக்கான பூஞ்சோலைகளை நீங்கள் விரும்புகின்றீர்கள், இந்த காடுகள் எனக்கு பூஞ்சோலைகளாக மாற வேண்டும். காட்டு மிருகங்கள் இருக்கக்கூடாது, மனிதர்கள் வாழ வேண்டும், கால்நடைகள் இருக்க வேண்டும், பறவைகள் இருக்க வேண்டும். மனிதனுக்கு விரோதமானவை எவையோ அவை எதுவும் என் உலகத்தில் நிகழக்கூடாது, வாழக்கூடாது. ஆனால் அழகான விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னை சூழ அமைந்திருக்க வேண்டும். இந்த பூமியில் உங்களை அறியாத நிலையில் தீமைகள் எந்த வகையிலும் உயிர் பிராணிகள் மூலமாகவோ படைக்கப்பட்ட கேடுகள் மூலமாகவோ உங்களை வந்து அடையக்கூடாது. கடும் குளிர்ச்சியும் கூடாது, கடும் வெப்பமும் கூடாது. மிதமான சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுகமான அனுபவங்களில், இன்னும் மிகையான அனுபவங்களில் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையோடு உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து இறைவன் தன் செய்தியை கொண்டு இது மனசு இருக்கா இல்லையா? இவ்வளவு அழகான வாழ்க்கையை விட்டுவிட்டு என்னுடைய 5 புலன்களைக் கொண்டு மூளை எதை கற்றுக்கொண்டதோ அதை வைத்துக் கொண்டு பூமியில் ஊர்ந்து தெரியக்கூடியவை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மண் புழுக்களை போட மண்ணை மட்டுமே நம்பி, மண்ணிலிருந்துள்ள வாழ்க்கையை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நொடிப்பொழுது முதலாக உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய அனைத்து தேவைகளும் குழுமி கிடக்கின்றன. இறைவனிடமிருந்து நற்செய்திகளாக, பெரும் பொக்கிஷங்களாக, இந்த நெஞ்சம் பொக்கிஷங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெட்டகம் என்பதை அறிய வேண்டும். அந்த நெஞ்சத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் நெஞ்சமாக உயர வேண்டும். நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கைக்காக உங்களுடைய மனம் உயர வேண்டும். மண் புழுக்களை போன்று நான் படித்து விட்டேன், இனி பூமியில் இருப்பதை சுரண்டிக் கொண்டு வாழ்வேன். பூமியில் கூடிய தண்ணீரை நான் உறிஞ்சி வாழ்வேன். வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த சுகமான செய்தியை மறந்துவிட்டதன் காரணமாக, அதன் பக்கமே நான் மீளவில்லை என்பதன் காரணமாக, நெஞ்சத்திலிருந்து என் மனம் நெஞ்சம் என்ற நிலையிலிருந்து ஏற்கனவே இதயம் என்ற நிலைக்கு இறங்கிவிட்டது. இந்த இதயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வானத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. கஷ்டம் வரும்பொழுது மட்டும், தண்ணீர் வற்றி போய்விட்டது என்று இருக்கும்பொழுது வானத்தை பார்க்கின்றோம். அந்த அளவுக்குத்தான் வேலை செய்கிறது. இப்பொழுது பூமியின் அடிப்படையை ஒட்டிய அந்த என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்ற அந்த எண்ணம் மிகையும் பொழுது உங்களுக்காக இறைவன் உங்களுடைய கல்வி ஆற்றலை கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று உங்களுக்கு அனுமதிக்கின்றான். அதில் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். பெரும் கஷ்டத்தோடு நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள் உண்டு. உங்களுடைய பூமியின் அடிப்படையை மட்டுமே ஒட்டி வாழக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது, வானங்கள் இல்லாமல் பூமியின் அடிப்படையை ஒட்டி வாழும் பொழுது, இந்த பூமி எவ்விதம் குளிர்ச்சி இல்லாமல் நீர் இல்லாமல் பாலம் பாலமாக பிளந்து துண்டு துண்டாக ஆகிவிடுமோ, ஒரு புழுப்பூச்சி கூட அங்கு வாழ முடியாது என்ற அளவுக்கு பூமி வற்றி காய்ந்து மாய்ந்து போகுமோ, அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு உண்டு. பூமியின் அடிப்படையை ஒட்டி நீங்கள் உங்களுக்காக அமைத்துக் கொண்ட கல்வி அறிவை கொண்டு நீங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணும் பொழுது இந்த வாழ்க்கையை இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமி இந்த உடலின் அடிப்படையை ஒட்டியது, மனம் வானங்களின் அடிப்படைக்கு உங்களை உயர்த்தக்கூடியது. இந்த வானங்களும் பூமியும் இணையும் பொழுதுதான் செழிப்பான வாழ்க்கை உங்களுக்காக, உங்களுடைய சுற்றுச்சூழ்நிலைகளாக, தட்பவெப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்காக ஏதுவாக அமையும். உள்ளம் என்ற ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதில் உங்களுக்கான இறை செய்தி, சுகமான செய்திகள் அவ்வளவும், கஷ்டமான சூழ்நிலைகளை பற்றி அறிவித்துவிட்டு இது வேண்டாம் என்ற அந்த ஒரு வாக்கையும் உங்களுக்காக இப்பொழுதே அறிவிக்கப்படுகின்றது. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது மட்டும் அமைதி ஏற்படுகிறது. ஏற்றுக்கொள்ளாத நிலையில் துன்பங்கள் இன்னும் வேதனைகளாகவும், நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேடுகளை இப்பொழுதே அடைந்துவிடுவது போன்ற ஒரு பய உணர்வும் ஏற்படுகின்றது. இவை எல்லாமே நிகழ்வதற்கு முன்பாக இறைவன் இவ்விதமாக நிகழும் என்பதை உங்களுக்காக அறிவிக்கின்றான். இதற்கான சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அந்த நேரம் உங்களுக்காக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கவலை இருக்கும் காலமெல்லாம் அவரவருக்காக விதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு விலகிவிட்டார்களோ. வானத்திலிருந்து எனக்காக நிகழ வேண்டும் என்பதை மறந்துவிட்டு பூமியின் அடிப்படையை கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த பூமியின் அடிப்படையிலும் இருக்கக்கூடிய பொருள்களை அபகரிக்க வேண்டும். அந்த பொருள்களை அபகரிப்பதற்கு பணம் என்ற ஒன்று வேண்டும், அதற்கு வேலை என்ற ஒன்று வேண்டும். அந்த வேலை உங்களை அடிமையாக்கக்கூடிய வேலை. ஒருவர் மற்றவருக்கு அடிமையாக்கி வாழக்கூடிய அந்த வேலையில் உங்களுக்கு பணம் உண்டு, அதை கொண்டு நீங்கள் பூமியில் இருப்பதை அபகரித்துக் கொள்ளலாம். நீங்கள் எவற்றையெல்லாம் இந்த பூமியிலிருந்து எடுக்கின்றீர்களோ அவ்வளவுமே வானங்களுடைய சேர்க்கை இல்லாத காரணமாக உயிரற்ற தன்மையை கொண்டு ஏற்கனவே இறந்துவிட்ட ஜடம் போன்ற பொருள்களாகும். அவற்றை கொண்டு நீங்கள் வாழப்போகின்றீர்கள். உயிரற்ற மனிதர்களாக நாம் இப்பொழுது வாட ஆரம்பிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கை வெறுத்து போயிருக்கிறது, நீங்கள் கவனிக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இயந்திரத்தனமாக இருக்கிறது என்று விரக்தி அடைந்திருக்கின்றீர்கள். ஒரே மாதிரியான வாழ்க்கையை சென்று காரணமாக என்னடா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் உள்ளம் காய்ந்து போன நிலையில், மனம் காய்ந்து போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய உடல் உறுப்புகளும் செழிப்பாக இயங்குவதிலிருந்து என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அதுவும் சோர்வுற்றிருக்கின்றன, நோய்கள் உருவாகின்றன, கஷ்டங்களை உணர்கின்றேன். இந்த ப்ராசஸில் படிப்படியாக உடலின் நோய்த்தன்மைகளும் கஷ்டங்களும் சோர்வும் இப்பொழுது நான் உணர்கின்றேன். இதயம் என்ற நிலையிலிருந்து இருதயம் என்று அந்த இருதயத்தினுடைய பாதிப்பின் பக்கம் இறங்கிவிட்டேன். மனம் நெஞ்சமாக உயர்ந்திருந்ததற்கு வேண்டும் அது இதயமாக மாறி கொஞ்சம் நெஞ்சம் என கஷ்டப்படும் வானங்களை பார்க்கிறதும் அந்த இதயம் என்ற சூழ்நிலை அங்கிருந்து உங்களுக்கு நன்மை கிடைப்பதுமாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து இன்னமும் மறந்து போய் கடைநிலைக்கு வந்து இருதயத்தை உறுப்பைக்குளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நான் இறங்கிவிட்டேன். இருதயத்தை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த இருதயம் இதயமாக உயர வேண்டும், அந்த இதயம் நெஞ்சமாக உயர வேண்டும், மனம் நெஞ்சத்தோடு கலந்திருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணத்தை இப்பொழுது கவனிக்க வேண்டும். சிறப்பான வாழ்க்கையின் மீது அமைய வேண்டும். நீங்கள் சிறப்பான உணவு உங்களுக்கு வேண்டும், செழிப்பான வாழ்க்கை உங்களுக்காக, இன்னும் வளர்ந்தோங்கக்கூடிய மனமிக்க தூய வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும். எவனுக்கும் நான் வேலை செய்யக்கூடாது, எனக்காக படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் என் உயிரோட்டத்திற்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் நிரப்பமாக எந்த விதமான குறையும் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இனியும் என்ன வேண்டும் என்பதை மனது கருவித்துக் கொண்டிருக்கின்றான். இல்லாத சூழ்நிலைகளை பற்றி, சொர்க்க பூமியில் நான் வாழ வேண்டும் என்பதை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இது நரகளும் நரகமும் கொண்ட இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மனிதர்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து, தலைமட்டமான வாழ்க்கையிலிருந்து நான் வானங்களிலிருந்து எனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றேன், விரும்ப வேண்டும். அங்கிருந்து விளைந்தால் தவிர பூமியில் விளைச்சல் இல்லை. நான் எவ்வளவுதான் பூமியில் தண்ணீர் ஊற்றினாலும் சரி, அந்த பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர் இறந்து போன தண்ணீர், காய்ந்து போன நீர், அதில் உயிர் இனங்கள் வாழ முடியாது, அது உயிரை படைக்கவும் செய்யாது. உயிரோட்டம் கிடைப்பதன் காரணம் அதனை நான் நிலத்தில் பாய்ச்சிய பிறகு வானத்திலிருந்துள்ள இரவின் குளிர்ச்சியில் அது உயிரோட்டம் பெறுகிறது. அதன் காரணமாக உங்களுடைய இதயத்திற்கு தேவையான அளவுக்கு அந்த பயிர்கள் விளைச்சல்கள் உங்களுக்காக விளைகின்றன. இருதயம் என்பது இதயமாக மாறுகின்றது இந்த உணவின் காரணமாக. பூமியிலிருந்து கெட்ட தண்ணீரை பாய்ச்சிய போதும் எப்படி அதுக்கு உயிரோட்டம் வருகிறது என்பதை பாருங்கள். அது பயிர்களை விளைவிக்கிறது என்றால் இந்த இரண்டும் காய்ந்து போன நிலத்தில் கொஞ்சமாக இறைவனுடைய பாக்கியம் அதிலிருந்து குளிர்ச்சியில் விளைகின்றது. உங்களுடைய பயிர்களும் காய்கறிகளும் விளைச்சல்களும் அதில் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்திருக்கின்றன. நன்மைகள் மட்டுமே கிடையாது, தீமைகள் மட்டும் கூட கிடையாது. காரணம், வானங்கள் என்ற குளிர்ச்சி இரவு நேரங்கள் அது மீது இறங்கி அதற்கு உயிரோட்டம் பெற்று பிறகு அது தன்னுடைய பயிர்களை விளைவிக்கின்றது. ஆக கொஞ்சம் சுகமும் உண்டு. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த வானங்களின் குளிர்ச்சியும் இல்லாது போகும். இனி நான் வாழக்கூடியது தலைமட்டமான வாழ்க்கை, மிருகங்களை விட கேவலமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிப்பேன். மனதிற்கு எந்த விதமான சுகமும் கிடையாது, நோய்களுக்கு மேல் நோய்கள் ஆரம்பமாகும். உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை காலம் தவறின் முழுமையிலும் 90 வயது நீங்கள் வாழ வேண்டும் என்றால், அதுவரையில் காய்ந்து போன உடலை கொண்டும், வேதனைகளோடு இயங்கக்கூடிய உறுப்புகளை கொண்டும், மனம் விரக்தியை கொண்டும், விதும்பிக் கொண்டும், மற்ற மனிதர்களுடைய உதவி எதுவுமே இல்லாமல் இல்லாத நிலையில் ஒருவரை இழுத்துக் கொண்டும் படித்துக் கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிப்போம். நமக்கு இப்பொழுது சூழ்நிலை மாறுகிறது. என்னுடைய நேரம் மாற வேண்டும். நாளை நான் சம்பாதிப்பது எது என்பதை என் இறைவன் அறிவான். அவன் கொடுத்ததிலிருந்து நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை கண்டேனோ அந்த அளவுக்கு என்னுடைய இருதயம் என்ற தரைமட்டமான அந்த உறுப்பு இதயமாக கொஞ்சம் ஈரம் உள்ளதாக, அந்த ஈரத்தில் மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த இலக்கம் உள்ளதாக, மனிதர்கள் துன்பப்படும் பொழுது இங்கும் அந்த துன்பத்தினுடைய ஒரு பகுதி நிலைக்க வேண்டும் என்பதாக அந்த இதயம் அமைக்கப்படுகின்றது. வானத்தில் இருந்தவர்களுடைய குளிர்ச்சி உங்களுடைய இருதயத்திற்கு ஈரத்தன்மையை அளித்து அது இதயமாக இதமாக அமைய வேண்டும். இது நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி. மற்றவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து எப்பொழுது இங்கு நான் புறக்கணிக்கின்றேனோ, நான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன், என் இறைவன் என்னை இனி கவனிக்கப் போவதில்லை என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். மற்றவர்களுடைய கஷ்டங்கள் எனக்கும் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குதுங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் நான் இதயம் என்ற நிலைக்கு உயரவில்லை, இருதயம் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடல் அவயவங்கள் கூறுகள் அவ்வளவும் கூடிய சீக்கிரம் எனக்கு பாடாகக்கூடியது. அதிலிருந்துள்ள கஷ்டங்களில் வேதனைகளில் நோய்களால் நான் துன்பத்திற்குள்ளாக இருக்கின்றேன் என்பதை சந்தேகமில்லாமல் உணர வேண்டும். பயப்பட வேண்டும். ஏன் மற்றவர் கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படுறதில்லை? ஒரு வேலையாளர் வச்சிருந்தேன்னு சொன்னா அவங்கள நாம வேலை வாங்குறோம். அவங்க கஷ்டப்படும் பொழுது நமக்கு கஷ்டம் இருக்கணும். அவங்களுடைய வேலையை எந்த அளவுக்கு சுலபமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுலபமாக்கணும். இந்த உணர்வு வேணும். இறைவனிடமிருந்துள்ள பாதுகாப்பும் ஒரு செழிப்பும், அந்த ஊருடைய செழிப்பும் உள்ளது. இங்கே நாம் பார்க்குறோம், காவாயை அடைச்சிக்கிட்டு சொன்னோம், அதுக்குள்ள இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறோம், எவ்வளவு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு தெரியும். அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி முழுகி அந்த அடைப்பை நீக்கிட்டு அதே சாக்கடையோட மேலே வர்றாங்க, எந்த விதமான உடம்புல ஒட்டுத்தின் கூட இல்லாம. இதை பார்க்கும்பொழுது நம்ம மனசுக்கு அவன் கீழான மனிதன், அவன் அப்படித்தான் இருக்கணும், நல்லா வேலை செய்யற அவனை கழுவு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு டீ கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் என்ற ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மனம் ஒன்று இருந்துச்சுன்னா மனம் இறங்கணும், இறக்கப்படணும். அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கான தூய்மையை கொடுக்கணும், அவங்களுக்கான கண்ணியத்தை கொடுக்கணும். அவங்க மனசு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்ம இந்த வேலையை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களாக இருக்கணும். ஆனால் இந்த எண்ணம் மேலை நாடுகளில் உள்ளது. அதன் காரணமாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் உடுப்பு, அவங்களுக்குன்னு ஒரு ஆக்சிஜன் மாஸ்க்கு, அவங்களுக்குன்னு ஒரு சொட்டு அளவு கூட அவங்க மேலே அந்த சாக்கடை பராமரிக்கிறதுக்காக கண்ணியத்தை பாதுகாத்து அவங்க வச்சிருக்க காரணமாக அந்த பூமி நல்லா இருக்கு. அந்த மக்களுக்கு இந்த மக்கள் மீது ஒரு அதிகாரம் இருக்கு, கீழ் மக்கள் மீது. மேல்தட்டு மக்கள், மேல் ஜாதி மக்கள், மேற்கத்திய மக்கள், கீழ் ஜாதி மக்கள், கீழ்த்தட்டு மக்கள், கிழக்கத்திய மக்கள், இவர்கள் மீது அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. காரணம், உங்களை விட அவர்கள் மேலானவர்கள். நீங்கள் இருதயத்தில் வாழ்பவர்கள், அவங்க இதயத்தில் வாழ்பவர்கள். எந்த அளவுக்கு நமக்கு மற்றவர்களுடைய நிலைமையை பார்த்து இங்கு நமக்கு பரிதாபம் இரக்கம் என்ற ஒன்று வரவில்லையோ, அந்த அளவுக்கு நீங்கள் கீழ் ஜாதி மக்கள். எந்த அளவுக்கு இரக்கம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்கள் உயர்ந்த ஜாதியினர். எந்த அளவுக்கு நான் மற்ற பேருமே அதிகாரம் செலுத்துவோமோ அந்த அளவுக்கு எனக்கு பெருமை இருக்கிறது நினைக்கிறவங்க அவ்வளவு பேருமே கீழ் ஜாதிகள். எந்த அளவுக்கு மற்றவங்க கஷ்டத்தின் மீது எனக்கு ஒரு சின்ன பரிதாபம் வந்து அவர்கள் நடுநிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டனோ, அந்த அளவுக்கு நான் இருதயத்திலிருந்து இதயம் என்ற அளவுக்கு உயர்ந்துவிட்ட மேல் ஜாதி மேல்தட்ட மக்கள். இதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் கீழ் ஜாதியா மேல் ஜாதியா என்பது இறைவன் தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இங்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று, அவர்கள் அவ்வளவு பேருக்கும் எல்லா விதமான வியாதிகளும் உண்டு. மேல்ஜாதி மக்கள் என்று காண்முக வியாதி எல்லாம் இல்லை. அவ்வளவு கஷ்டங்களும் அவ்வளவு வேதனைகளும் எல்லோருக்கும் உண்டு. எதனை கொண்டு நீங்கள் மேல்ஜாதி கீழே என்று எண்ணிட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இறைவனுடைய பார்வையில், இறைவனுடைய கருணையின் மீது நாம் வாடும்பொழுது நாம் உயர்ந்த அந்தஸ்தில், அழகான வாழ்க்கையில், செழிப்பான பூமியில் வாடுகின்றோம். உடலில் எந்த குறையும் இல்லாமல் எப்பொழுது வாழ்கின்றோமோ நாம் உயர்ந்த ஒரு எண்ணத்தை கொண்டு இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவன் என்னை கண்ணியமாக வாழ்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த பூமியில். இது நம்முடைய அடையாளம். இதயம் என்ற நிலைக்கு வந்த பிறகு நாம் அறிகின்றோம், கொஞ்சமாவது மற்றவர்கள் மீது இறக்க வேண்டுமென்றால் நான் வானத்தின் பக்கம் உயர்ந்திருக்கின்றேன், என் கவனத்தின் பக்கம் உயர்ந்திருக்கின்றேன், என் மனதை கொஞ்சம் நான் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த கவனத்தின் காரணமாக வானங்கள் எனக்காக இறங்குகின்றது. அதன் காரணமாக எனக்கு கொஞ்சம் நெஞ்சத்தில் உயிரோட்டம், ஈரம், இரக்கம், ஈவிரக்கம் உள்ளது. மற்றவர்கள் மீது கஷ்டப்படும் பொழுது என் மனமும் கஷ்டப்படுகின்றது. இந்த அளவுக்கு போதுமானது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு. வானங்கள் உங்கள் மீது இறங்குகின்றன. உங்களுடைய இதயம் என்ற நிலையிலிருந்து இப்பொழுது நீங்கள் இன்னும் உயர இருக்கின்றீர்கள். நெஞ்சார்ந்த வாழ்க்கைக்காக வேண்டி நெஞ்சம் என்ற அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றீர்கள். வெகு சீக்கிரம் அங்கு உங்களுக்கு இன்னும் மனிதர்கள் மீது இரக்கமும், இன்னும் அவர்கள் மீது பரிதாபமும் அதிகமாகும். உங்களுடைய தேவைகள் இப்பொழுது அதிகமாகின்றன. இறைவன் நம்மீது இரக்கமுடையவன் என்பது உண்மையா, நம்மீது பொறுமையாளன் என்பது உண்மைதானா, இறைவன் நம்மீது கருணையாளன் என்பது உண்மைதானா? அவ்வளவும் உண்மை. அந்த கருணையும் இரக்கமும் பொறுமையும் பரிவும் மற்றவர்கள் மீது நீங்கள் காட்டும் பொழுது இயற்கையாகவே நீங்கள் இருதயம் என்ற நிலையிலிருந்து இதயம் என்ற நிலைக்கு, இதயம் இருந்து நீங்கள் நெஞ்சம் என்ற நிலைக்கு வந்துவிட்டீர்கள். இப்பொழுது பூமியின் அடிப்படையை ஒட்டி எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு நெருக்கமாக வரும். இனம் புரியாத கஷ்டங்கள், நாளைய வாழ்க்கை அறிவிக்கூடிய கஷ்டங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. மனதில் அமைதி மட்டுமே இருக்கும். சாந்தமும் சமாதானமும் நிறைந்த உங்களுடைய மனம் நெஞ்சமாக இருக்கின்றது. மற்றவர்களுடைய துன்பம் எனக்கு இங்கு துன்பமாக இருக்க வேண்டும், என்னுடைய கவலைகள் நீக்கப்பட்டுவிட்டன. மற்றவருடைய துன்பத்தை நான் சர்வசாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற இருக்கும் பொழுது நான் இதயம் என்ற நிலையிலிருந்து இறங்கி இருதயத்தின் பக்கம் திரும்பிவிட்டேன். அந்த இருதயத்தில் எந்த விதமான ஈவு இறக்கம் கிடையாது. அங்கு உங்களுக்கு வானங்களிலிருந்து எந்த ஒரு நன்மையும் திறக்கப்படவில்லை. காய்ந்து போன, மாய்ந்து போன, பிளவுபட்டுவிட்ட அந்த பூமியில் எதுவும் விளையாதே அந்த விளைச்சலை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அளவுக்கு ஒரு நரக வாழ்க்கை நமக்கு கூடாது. என் நிலை இறைவனுக்கு பொருத்தமான நிலையாக அமைய வேண்டும். இறைவன் நம் மீது கருணையாளன், இரக்கமுடையவன், மன்னிப்பவன், பொறுமையாளன். அவ்வளவு நற்குணங்களையும் என் மீது கொண்டு வாழ் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இறை குணங்கள் இருக்கின்றதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் இப்போ ஒரு தவறு செஞ்சிருக்கேன், அதன் காரணமாக எனக்கு ஒரு வேதனை வர இருக்குது, மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன். அப்பொழுது மனிதர்கள் மன்னிப்பவர்களாக இல்லை, என் இறைவன் ஒருவன் தான் என்னை மன்னிப்பாக என்று இரவு முழுதும் நான் என்னுடைய துன்பமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அவனை இறஞ்சுகின்றேன். இப்பொழுது இறைவன் என்னை மன்னிக்கின்றான், அந்த பயத்தை நீக்குகின்றான், சூழ்நிலையும் மாறிவிட்டது. மறுநாள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தபடி எதுவும் நடக்கவில்லை, அவர்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். உங்கள் சார்பாக இறைவன் உங்களுக்கு பரிந்து அவர்களிடம் அவர்களுடைய மனநிலையை மாற்றியிருக்கின்றான். அவர்களை விட்டுவிடலாம், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம், அவர்கள் மீது கடுமையான தண்டனை வேண்டாம். இவ்விதமாக நம்மை விட்டும் நம்முடைய கேடுகள் மறக்கடிக்கப்படுகின்றன. யார் மூலமாக எனக்கு துன்பம் வரவிருக்கின்றதோ அவர்கள் மூலமாக எனக்கு வரக்கூடிய துன்பம் நீக்கப்பட்டுவிட்டது. அவர்களுடைய மனதிற்கு இறைவன் பரிந்துரை செய்ததன் காரணமாக மன்னிக்கலாம் என்று அந்த மனதை மாற்றக்கூடியவன் இறைவன் தான். அதற்கு முன்பாக என்னை திருத்திவிட்டு பின்னர் அவர்களுக்கு அறிவிக்கின்றான், உங்களுடைய நிலைமை மாறிவிட்டது, அதற்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும். எண்ணற்ற சூழ்நிலைகளில் நமக்கு கவலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த கவலைகள் நிகழ்ந்துவிடும் என்று இருக்கும் பொழுது அது நிகழாமலே மறக்கடிக்கப்பட்டு நம்மை விட்டும் அந்த நினைவுகளும் மறக்கடிக்கப்பட்டு சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு விட்டன. அதில் பல காலங்கள் வாழ்ந்திருக்கின்றோம், பல சூழ்நிலைகள் வாழ்ந்திருக்கின்றோம் என்ற போதிலும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நான் துன்பத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு என் இறைவன் எனக்கு துணை செய்ய வேண்டுமே என்று உள்ளத்தில் பச்சாதாபப்பட்டு கர்ணயாரனை என்று கூப்பிட்டு மன்னிப்பாய் என்று கூப்பிட்டேனோ அதற்கு அவன் அளித்த அந்த சுகமான தருணங்களை நான் மறந்துவிட்டவனாக மறுநாளே. மற்றவர்கள் மீது கடுமையும் கோபமும் கொண்டு மனிதாபிமானமற்ற தன்மையில் நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். மற்றவர்கள் மீது இன்னும் இரக்கம் ஏற்படவில்லை, பழைய அளவிலேயே நான் இருக்கின்றேன். இன்னும் கடினமான சூழ்நிலைகள் எனக்காக உருவாகிக் கொண்டிருக்கின்றன, இதனை நான் அறிய வேண்டும். இதற்கு முன்பாக எந்த அளவுக்கு இறைவனை நீங்கள் அழைத்தீர்களோ அதைவிட ஒரு கடினமான சூழ்நிலை உங்களுக்காக உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அத்தியாயம் 32 வசனம் 4. உங்களுடைய இறைவன்தான் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இடையில் இருப்பவற்றையும் நீங்கள் ஆறுதல் அடைவதற்காக படைத்தான். நீங்கள் ஆறுதல் அடையும் காலங்களுக்காக படைத்தான். நீங்கள் ஆறுதல் அடைவதற்காக வேண்டி உங்களுக்காக வானங்களையும் பூமியும் இணைத்தான். உங்களுடைய மனதில் நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கையாக அமைத்தான். இது உங்களுக்கு வேண்டும் என்று உங்களுக்காக விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டதுதான், அதில் மாற்றம் கிடையாது. எதை பற்றி இறைவன் உங்களுக்கு ஆகட்டும் என்று கூறினானோ அது அந்த நிமிடமே உங்களுக்காக ஆகிவிட்டது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து வந்த அந்த செய்தி மனம் ஏற்றுக்கொண்டு இது எனக்கு வேண்டும் என்று விரும்பிவிட்டது. இதை போன்ற துன்பங்கள் என்னை எனக்கு வேண்டாம் என்றும் விரும்பிவிட்டது. நன்மைகள் இருக்கின்றன இப்பொழுது. அந்த நன்மைகள் உங்களுக்காக இந்த பூமியில் உங்களுடைய சூழ்நிலைகளாக உருவாக வேண்டும், மலர வேண்டும், சொர்க்க பூங்காவனமாக அங்கு வளர வேண்டும். வெறும் தரைமட்டமாக இருக்கக்கூடிய உணவு மட்டுமல்ல, சூழ்நிலைகளும் மாற வேண்டும், குளிர்ச்சியான சூழ்நிலை மாற வேண்டும். வெப்பம் கூடாது, கோடை வெயில் கூடாது, கத்திரி வெயில் கூடாது. இப்பொழுது உங்களுடைய மனம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படையை கொண்டு அது வரத்தான் செய்யும். ஆனால் இறைவன் அதுக்கு முன்பாக அறிவிக்கின்றான், வர வேண்டாம். வானங்களின் மீது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடையாது, ஆனால் எனக்கு அந்த ஆட்சி அதிகாரம் உண்டு. நீங்கள் விரும்பக்கூடியதை நான் உங்களுடைய மனதில் வைத்திருக்கின்றேன். மனதில் நெஞ்சமாக இருக்க வேண்டும். அது உங்களுடைய இதயமாக உங்களுடைய அறிவையும் கலந்து இது முடியுமா முடியாதா என்று இறைவனை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வேண்டாம், பணிந்து விடுங்கள். உங்களுடைய நெஞ்சார்ந்த அந்த ஒரு சுகமான விருப்பத்திற்காக வேண்டி வானங்களில் இருந்து உங்களுக்கான குளிர்ச்சியும் மழையும் தூறலும் சாரலும் உண்டு. சூழ்நிலைகளின் அழகான குதூகலமும் கண் குளிர்ச்சியும் உண்டு உங்களுக்காக. உங்கள் கால்களுக்கு அடியில் நீரோட்டம் ஒத்துக்கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதனுடைய உயிரோட்டம் நீர் சுனைகளும் உங்களுக்காக உண்டு, நீரோடைகளும் உங்களுக்காக உண்டு. வற்றி போன வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீர்கள், வேண்டாம் என்று இறைவன் இப்பொழுது கூறுகின்றான். இது நிகழ வேண்டுமென்றால் மனிதனுக்கு மனிதன் துன்பப்படும் பொழுது இங்கு மனம் இறங்கி அவனுக்காக ஒரு பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். வானங்கள் இறங்கிவிட்டன, இதயம் நெஞ்சமாக உறைந்து விட்டது, குளிர்ச்சியான நெஞ்சம், வெப்பமும் குளிர்ச்சியும் கலந்த இதயம் வேண்டாம், நெஞ்சமாக உயர வேண்டும். அந்த குளிர்ச்சியும் போய் இருதயம் துண்டு துண்டாகக்கூடிய அந்த வேதனையில் வாழ வேண்டாம். நாம் கடைநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இருதயம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மனம் இருதயமாக மாறிவிட்டது, அந்த மனம் இதயமாக மாற வேண்டும். கொஞ்சம் ஈவிரக்கம் வேண்டும் மற்றவர்கள் மீது. கடினமான பேச்சுக்கள் கூடாது, காட்டமான கோபங்கள் கூடாது. அவனுடைய மனம் பாதிக்கப்படும் பொழுது இங்கு என்னுடைய மனம் பாதிக்கப்பட வேண்டும். இது இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். உங்களுடைய கவனம் இறைவன் பக்கம் அதிகமாக திரும்புகின்றது. இப்பொழுது ஈவிரக்கம் அதிகமாகின்றது, அன்பும் பரிவும் பாசமும் ஏற்படுகின்றன. எங்கள் சம்பந்தமில்லாத மக்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களுடைய மனம் தாங்காது. நீங்கள் இறைவனுடைய பொருத்தத்திற்கு ஆளாகியிருக்கின்றீர்கள். இனி அந்த நெஞ்சத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். அதற்குரிய பலன்கள் உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உண்டு. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையிலிருந்தும் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். அந்த இலக்கத்தின் காரணமாக நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க, நான் நல்லா சாப்பிட்றேன். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உணவின் தரத்தை காட்ட என் உணவின் தரம் அதிகம், இதை கொடுக்கணுமே நான் ஆசை வரணும், அந்த உணவு வேண்டாமே. நன்மையான உங்களுடைய பொருள்களிலிருந்தும் இறைவன் உங்களுக்காக கொடுத்ததிலிருந்தும் பிறருக்கு நீங்கள் உதவ வேண்டும். அதற்கு பிரதிபலன் பார்க்க முடியாது நீங்கள். காரணம், உள்ளத்தில் மற்றவர்களுக்கு உதவ வேண்டுமே, அவர்களும் சுகத்தை அனுபவிக்க வேண்டுமே என்று அந்த எண்ணம் தலைதூக்கும். ஒருத்தன் கஷ்டப்படும் பொழுது மட்டுமே எனக்கு பரிவும் அவங்க மீது இலக்கமும் வருது, அழகான குணங்கள். ஆனாலும் சுகமாக இருக்கும் பொழுது இன்னும் சுகம் அதிகமாக வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது இறைத்தன்மையில் நான் இன்னும் நுழைகின்றேன். நான் நெஞ்சத்திலிருந்து உள்ளத்தின் பக்கம், அந்த சொர்க்க வாசலின் பக்கம் நான் திரும்புகின்றேன். நன்மைகளிலும் அவர்கள் கூட வேண்டும் என்று எண்ணும் பொழுது, ஆனால் தலைமட்டமான இருதயம் என்ற அடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தீமைகளை இன்னும் அதிகமாக தீமைகள் நிகழட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இருப்பதையும் சுரண்டிக் கொண்டு போய்விடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு அதிகார வர்க்கத்தின் துணை இருக்கிறது என்று யார் வாழ்கின்றார்களோ, இன்று இந்த வாழ்க்கையை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நான் ஏற்கனவே இறந்து விட்டவன், அதாவது இறைவனுடைய அனுகிரகத்திலிருந்தும் முற்றிலுமாக நான் விலக்கப்பட்டு விட்டேன். நானும் இறைவனை வெறுத்து விட்டு விலகிவிட்டேன். அவனிடமிருந்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்ற அடிப்படையில் நான், எனக்கு நிகராக யாரும் இல்லை, அந்த கடவுளே வந்தாலும் நான் யார் மீது கோபம் கொண்டிருக்கேனோ அவனு சொல்லுவேன், உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு அடக்கத்தனம் கொண்டவர்களாக பெருமளவு மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் உங்களுடைய உள்ளம் கொஞ்சம் இறங்கட்டும். அவர்களுடைய வேதனை எப்படிப்பட்டது என்பதை அனுமானிக்கவே முடியாது. அவர்கள் நாளைய தினம் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்பது மிகவும் கொடுமையான விஷயம் என்பதையும் நான் அறிகிறேன். ஒவ்வொருடைய உள்ளமும் அறியும் நெஞ்சமாக அவர்களுடைய மனம் உயர்ந்திருக்கும் பொழுது. இந்த வாழ்க்கையை இறைவன் உங்களுக்காக அனுமதிக்கின்றான். உங்களுக்காக அவன்தான் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டுக்கும் இடையில் இருப்பவற்றையும் நீங்கள் ஆறுதல் அடைவதற்காக இணைத்தான். உங்களுக்காக படைக்கப்படுகின்றது. அந்த படைப்பின் மீது நீங்கள் இன்று நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் விரும்புவதெல்லாம் உங்களுக்காக விளைந்து கொண்டிருக்கும் பொழுதும், நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகளாக உருவாகிக் கொண்டிருக்கும் பொழுதும், அவனுக்கு நன்றியடையவர்களாக இன்னும் அதிகமாக உங்களுடைய ஈவிரக்கத்தின் தன்மையை, உங்களுடைய நெஞ்சத்தின் தன்மையை இறைவனுக்காக அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய கஷ்டங்களில் உங்களுடைய கஷ்டங்கள் இருக்க வேண்டும். அந்த கஷ்டப்படுவதன் காரணமாகத்தான் கஷ்டம் வந்தால் எப்படி இருக்குங்கிற அறிவத்துக்காக வேண்டி உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றன. எனக்காக யாரும் பரிதாபப்பட மாட்டீங்க, மற்ற வீட்டு பார்த்து கேட்பீங்களே. அந்த நிலை வருவதற்கு முன்பாக பிறர் உங்கள் கண் முன்பாக கஷ்டப்படும் பொழுது, உங்களுக்கு நலனை வைத்திருக்கும் பொழுது, இப்பொழுது அந்த மனம் ஏன் இறங்கவில்லை? இவ்வளவுதான் என் கேடு தான் என் காரணம். நான் சம்பாதிக்கின்றேன், அவனை அடித்து நான் சம்பாதித்து வைத்திருக்கின்ற காசை கொண்டுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். யாரை அடித்து யார் காரணமாக துன்பப்பட்டார்களோ, என் காரணமாக துன்பப்பட்டார்கள், நான் எப்படி அவங்க மீது எனக்கு பரிதாபம்? அவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிற பொறாம குணம் எனக்கு இருக்குது. நான் செல்வச் சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு முன்னாடி என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு என் பணத்திலிருந்து என்னுடைய செல்வத்தின் சூழ்நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது நூற்றில் ஒரு பங்கு கூட கிடையாது. அவன் ரெண்டாவது பங்கு மூணாவது பங்கு உயர்ந்து வரும்போதே எனக்கு கஷ்டமா இருக்குது, பொறாமை. அவன் எப்படி என் முன்னாடி கண் என் கண்மனா வளரலாம்னு சொல்லிட்டு கடுமையான துன்பத்திற்காக நான் காத்திருக்கின்றேன் என்பதை நான் என்று உணர வேண்டும். எந்த ஈவிரக்க இல்லாத அரக்கத்தனத்தின் காரணமாக என்னுடைய மனம் கடினமாகிவிட்டதோ, நிச்சயமாக அதை உடைக்கக்கூடிய மிகப்பெரும் சூழ்நிலை எனக்கு எதிராக இந்த சூழ்நிலையிலிருந்து உருவாகி கொண்டிருக்கின்றது மனிதர்கள் மூலமாகவே. நீங்கள் எவ்வாறு இருந்தீர்கள் என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக உங்களுக்கு எதிராக கடுமையான சூழ்நிலை உருவாகும் பொழுது அன்று எனக்காக பரிதாபப்படக்கூடியவர் யார் என்று கேட்பீர்கள். அங்கு யாரும் இல்லை என்பது நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பது, அந்த நிலையின் போது நீங்கள் பெரும் துன்பத்தை அடைவீர்களே, அந்த நிலை வேண்டாம் என்று உங்களுக்காக அறிவிக்கின்றான். உங்களுடைய நிலையை பற்றி நீங்கள் பெரும் அளவு மிக துன்பமான சூழ்நிலையில் கதறக்கூடிய அளவுக்கு வரும்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்யப்படுகிறீர்கள், எவருமே இருக்க மாட்டார்கள். யாரொருவரும் யாரொருக்கும் உதவி செய்ய முடியாது. அந்த நிலைமை வருவதற்கு முன்பாக நாம் இறைவனுக்கு பயந்து கொள்ள வேண்டும். அப்பா எனக்கு உதவி செய்வாங்க, அம்மா எனக்கு உதவி செய்வாங்க, நிச்சயமாக இது பொய்யான ஒரு எதிர்பார்ப்பு. அத்தியாயம் 31:33 அந்த நாளை குறித்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பயப்படுறது என்னன்னு சொன்னா, எந்த அளவுக்கு மனிதர்கள் மீது இலக்கம் இல்லையோ பயந்து கொள்ளுங்கள், கடினமான ஒரு நாளின் சூழ்நிலை உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதை. உங்களுடைய நெஞ்சம் இதயமாக மாறி வறண்டு போய் இருதயங்களாக மாறிவிட்டு அந்த இருதயங்கள் துண்டு துண்டாக ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகிறது. நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருங்கள், உள்ளட்சம் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு. அத்தியாயம் 31 வசனம் 33, மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். கடுமையான எச்சரிக்கை. இன்று இருக்கக்கூடிய அந்த நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு அச்சம், நீங்கள் இருதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இதயம் என்ற கருணை இல்லை, அது நிச்சயமாக உயர வேண்டும். நீங்கள் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். படிப்படியாக மற்றவர்களுடைய துயரம் உங்களுடைய மனசு சிறு நெருளில் ஏற்படும். கடும் துன்பத்தால் இனி நான் வாழப்போவதில்லை என்பது அறிவிக்கக்கூடிய அந்த தருணம். அந்த நெஞ்சம் அறிவிக்கும் உங்களுக்கு இனி உங்களுக்கு துன்பங்கள் இல்லை என்பதை. மற்றவர்களுடைய வேதனை இங்கு எனக்கு ஒரு சிறு தாக்கத்தை ஏற்படுத்தினால் போதும், நிச்சயமாக உங்களுக்கு வேதனைகள் கிடையாது, உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சுகமான வாழ்க்கை உண்டு. ஆக உங்களுடைய உள்ளம் அங்கு இறைவனுடைய வாக்குகள், வேத வாக்குகள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. இனி கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று அங்கு சென்று அங்கு இறைவன் இருக்கின்றன கூறாதீர்கள். உங்களுடைய உள்ளம் பெரும் கோவில் என்பதை இன்று அறிய வேண்டும். உங்களுடைய மனம் உள்ளம் இந்த இரண்டும், மனம் உள்ளத்தை சார்ந்திருக்கிறதா இல்லையா, இறைவனை சார்ந்திருக்கிறதா இல்லையா, அவ்வளவுதான். உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வரக்கூடிய நாளை குறித்தும் இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான். எப்பொழுது இறக்கம் என்ற குணம் இல்லையோ, ஏன் பாடிப்பட்டிருக்குதேன், உங்களுக்கு நீங்க இறங்குவதை விட்டுட்டு மற்றவங்களுடைய இறக்க குணத்தை நீங்கள் கொள்ள வேண்டும், அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து இறங்கும் குணம் கொள்ள வேண்டும். அந்த நிமிடமே இங்கு மாறுகின்றது, நிலைமை மாறுகின்றது. துன்பங்கள் நீங்குகின்றன, வேதனைகள் நீங்குகின்றன, நோய்கள் இல்லை என்பதையும் அறியுங்கள். சுகமான வாழ்க்கைக்கு இன்று நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். அந்த வாழ்க்கையின் மீது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக அமைய இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை கவனியுங்கள், அது இதயமாக மலர வேண்டும். நெஞ்சம் குளிர வேண்டும் அவர்களுடைய சுகத்தை பார்த்து. அந்த சுகத்தை பார்த்து இன்று நமக்கு இருக்கிறது நெஞ்சம் வெதும்பி இருக்கின்றது பொறாமையின் காரணமாக. நல்ல சகுனம் அது எனக்கு நல்ல சகுனமாக மாற இருக்கிறது என்பதை இன்று நான் நம்ப வேண்டும். கெட்டதாக இருக்கும்பொழுது அந்த கெட்ட சகுனமாக கருதி அது எனக்கும் வரும்னு சொல்லி எப்படி நம்புறீங்களோ, கெட்டதை மட்டும் நல்லது அது மாதிரி நம்ப மாட்டேங்குது. ஏன் பொறாம கொள்றோம்? அதன் காரணமாக வர வேண்டிய தடைப்பட்டு வருகின்றது கிடையாது. பொறாமை கொள்ளக்கூடிய குணம் மாறிவிடும் அந்த இலக்க குணம் அதிகமாகும் பொழுது. இன்னும் நன்றாக வளர வேண்டும் என்ற ஆசை இருக்குமே தவிர வளர்ந்துட்டானேங்கிற ஒரு இங்கே இயக்கம் வராது. அந்த இயக்கம் வராத வரைக்கும், பரம் வராத வரைக்கும் சுகமான வாழ்க்கை இன்னும் அதிகமாக இருக்கின்றது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும். எது உங்களுக்கு கொடுக்கப்படவில்லையோ உங்கள் குடும்பத்தினருக்கு அதை விட அதிகமாக கொடுக்கப்பட இருக்கிறது என்று நம்புங்கள். அது உங்களுடைய குழந்தை பாக்கியமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்படிக்கில்லாத அந்த இதயத்திற்கு இன்னும் அதிகமான உயிரோட்டம் கிடைக்கும். அந்த வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய காலம் சுகமான காலமாக இறைவன் அமைப்பதற்கு இன்று நீங்கள் அவனுக்கு துணை செய்யுங்கள். எந்த கஷ்டமும் கிடையாது. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து இங்கு இறங்கக்கூடிய தன்மை இல்லை, அவ்வளவு கொண்டுதான். எவ்வளவு லேசான வாழ்க்கையை, எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே பரிதாபப்படுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கஷ்டத்தில் பரிதாபப்பட்ட போதுமே, இங்கே வளர்ந்துருமே இல்லை. இப்பொழுது நாம் திரும்புகின்றோம். இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், என் மனதிற்கு இறங்கும் தன்மையை தர வேண்டும். அந்த நாளை குறித்து இறைவன் அறிவிக்கின்றான், தந்தை தன் மகனுக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்ய முடியாது. அந்த நாள் உங்களை பார்த்து பரிதவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த நாள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நீ நினைச்சிருக்கீங்க எங்க அப்பா உதவி செய்வான்னு சொல்லிட்டு இல்லை, அப்பாவும் நினைச்சிட்டு இருக்காரு, நான் தான் உனக்கு உதவி செய்வேன். அந்த நாள் வரும்பொழுது கையை பிசைந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்க தவிர எதுவும் செய்ய முடியாது. அந்த நாளை குறித்து நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் தந்தை முதியவரான பிறகு மகன் உதவி செய்வான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எந்த ஒரு அவர் தேவையும் நிறைவேற்றி வைக்க இயலாது மகனாக. அந்த நிலையும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு படாத பாடுபடும் என்பதை நீங்கள் இன்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த நாளுக்கு முன்பாக இன்று நாம் நம்முடைய இரக்கம் என்ற அந்த குணத்தை, தயை என்ற அந்த குணத்தை நாம் தாராளமாக கொள்ள வேண்டும். தயை மிக்கவர்களாக, இரக்கம் மிக்கவர்களாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு இன்று முதலாக நம்முடைய உள்ளத்தில் அமைய வேண்டும். நம்முடைய நெஞ்சம் இலகவும் வேண்டும் பொறிக்கவும் வேண்டும். இலகக்கூடிய அந்த நெஞ்சம், இறக்கப்படக்கூடிய அந்த இதயம் வேண்டும். கடினமான இருதயத்தோடு வாழக்கூடிய இந்த மனிதர்கள் கூடாது. அடிபட்டு செத்து போனால் கூட பார்க்காம போகக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு எண்ணம், பார்த்து உதவி செய்ய சொல்ல கொஞ்சமாவது இங்கு இறக்கம் வர வேண்டும். இவ்விதம் நிகழ்கிறது இறைவனே என்ற ஒரு வார்த்தை தான். அவன் பாதுகாக்க போதுவான் அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி. ஆகவே இறைவனுடைய வாக்கு உண்மையானது. லேசாகவும் என்னிவிட வேண்டாம். இன்னும் உங்களுடைய மனதிற்கு ஒரு சுகமான உணர்வாகவும் உங்களுடைய இறை நம்பிக்கையை உறுதி செய்யக்கூடியதாகவும் என்னுடைய மனம் கலங்கக்கூடிய அந்த நிலைகளில் மனம் கலங்கியே ஆக வேண்டும் என்ற அந்த இலக்கத்தன்மை கொண்டதாகவும் இன்று என்னுடைய மனம் நெஞ்சமாக இணங்கக்கூடிய நெஞ்சமாக உள்ளத்தோடு இறை சன்னிதானத்தோடு இணையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை அமையிருக்கின்றது. இனி இந்த உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். பொன்னும் பொருளும் கற்களும் வைரங்களும் வைடூரியங்களும் தண்ணிக்கு பதிலாக என்ன கிடைச்சா போதும், பெட்ரோல் கிடைச்சா அளவுக்கு இன்னைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். நெருப்புக்கு நிகரான வாழ்க்கையை வேண்டாம். ஆயிரம் அடி போறோம், தண்ணி கிடைக்குது, அது வெப்பமான தண்ணியா குளிர்ச்சியான தண்ணியா? அது ஒரு உயிரினம் வாழ முடியுமா? அதுல ஒரு புழுப்பூச்சி கூட இருக்காது, வாழ முடியாது. அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு நான் என்னுடைய டெக்னாலஜி ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னுடைய அறிவாற்றல் அதிகமாயிடுச்சு, நாங்கள் 21st century வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இனிமேல் வானமும் தேவையில்லை, கடவுளும் தேவையில்லை, பூமி போதும். பூமிக்குள்ள தண்ணி தானே மேலே 5 அடியிலேருந்து கீழே 5000 அடிக்கு போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே போங்க, நெருப்புக்குரிய எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் போதும் பணமாக்கி வாழ்வேன். நம்பக்கூடிய இந்த மக்களை விட்டு விலகுங்கள். நமக்கு எண்ணெய் கூடாது. தண்ணீர், பூமியில் உள்ள தண்ணீர் பூமியுடைய வளத்திற்கு வேண்டும், அதற்கு உயிர் பெற வேண்டும். வானங்களிலிருந்து குளிர்ச்சி இறங்க வேண்டும் அதற்கு உயிர் பெறுவதற்கு, அது நீரோடைகளாக மாற வேண்டும். உங்களுடைய மனம் இப்பொழுது இதயத்திலிருந்து நெஞ்சம் என்ற நிலைக்கு உயர்கிறது. பூமியில தண்ணி விளையணுமா, பூமியில தண்ணி வானங்களில் தண்ணி பூமியில சேகரிக்கணுமா? ரெயின் ஹார்வெஸ்டிங், வானத்திலேருந்து மழை பெய்த தண்ணியை பூமியில் விட்டால் பூமி மட்டம் விழுந்துடும். பூமி விளையணுமா விளையக்கூடாதா? தண்ணி பூமியில் விளையும்னு நம்ப தெரியலையே. பூமியில் என்ன விளையுது இல்லை, மேலேருந்து கொட்டுச்சா என்ன? வானங்கள்லேருந்து எண்ணெய் கொட்டி பெட்ரோல் கொட்டி பூமியில் சேர்ந்துச்சா, பூமியில் என்ன விளையுதா? அப்படி பூமியில் என்ன விளையுமோ தண்ணி விளையாது. உள்ள போய்கிட்டே இருக்கணும். தண்ணி விளையணும்னு ஆசையே வரல. இறைவன் நம்பி, இறைவன் படைப்பவன், அவன் நாடி நாள் தவிர இந்த தண்ணி எனக்கு கிடைக்காதுங்கிற அந்த பயம் வரல. அறிவு வேலை செய்யுது. ரெயின் ஹார்வெஸ்டிங், ரெயின் வரும்போது உள்ள வச்சுக்க, ரெயின் வரலன்னா என்ன செய்யறது? நிச்சயமாக அந்த தண்ணி பூமிக்குரிய தண்ணி அல்ல. அது அப்படியே எப்படி மேலே உள்ள தண்ணி வெள்ளம் வந்து வடிஞ்சிருமோ, ஆறுகளுக்குள்ளேயும் கடலுக்குள்ளேயும் வடிஞ்சு போயிடுமோ, அதே மாதிரி இந்த தண்ணி எவ்வளவுதான் பூமிக்குள்ள போனாலும் அப்படியே வடிஞ்சு போயிட்டு கடலில் சேர்ந்து வச்சு அந்த தண்ணி எங்க இருக்காது. நீங்கள் கிணத்தை பார்த்தா கூட கிணத்துல ஊடுற தண்ணி அந்த வெள்ளமாக ஓடக்கூடிய தண்ணி தான் ஊடுது. வத்தி போச்சுன்னா ஒன்றுக்கு தண்ணி கிடையாது. நல்ல மழை பெய்யும் போது 30 அடியில் இருந்த தண்ணி கையில் ஆண்ட அளவுக்கு தான் மேலே இருக்கும். 10 நாள் 15 நாள் திரும்பி பழைய நிலைக்கு போயிடும் தண்ணி. பூமியில் எவ்வளவு சேகரிச்சாலும் கடலுக்கு போகுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணுமே தவிர, இந்த பூமியில் சேகரிச்சு தண்ணி மட்டத்தை உயர்த்திட்டேன்னு சொல்ற இந்த காட்டுத்தனமான அறிவை நம்புவது கூடாது. படிப்பறிவு என்பது காட்டுத்தனமான அறிவு. மழைகளிலிருந்து, மழையிலிருந்து தண்ணீர் இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த பூமி துளிர்விடுது, உயிரினங்கள் பெருகுது. 10-15 வருஷம் வறட்சியா இருக்கக்கூடிய அந்த இடத்த விட்டு ஊரெல்லாம் காலியாயிருச்சு. பஞ்சத்தின் காரணமாக ஒரு புழுப்பூச்சிகளே கிடையாது. 2-3 நாள் மழை தான். மீன் குஞ்சுகளும் தாளை குஞ்சுகளும் அங்கே கத்துது. எப்படி கத்துது? வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு கத்துதா? வானங்கள்லேருந்து தவளைகள் இறங்கிச்சா? எது உண்மை? இப்பொழுது மீன் மழை பார்க்கணும் இல்லையா, மீன் மழைகள்லாம் பார்க்கணும் இல்லையா? எப்படி வானங்கள்லேருந்து உணவளிப்பது? யார் பூமியில் விளையுதா, வானங்களில் கொட்டுச்சா? பறவைகளும் வானங்கள்ல இருந்து உருவாகுதா அல்லது குஞ்சு பறிச்சு முட்டை பறிச்சு பறக்குதா? இதுக்கு இவங்க சொல்லக்கூடியது, சுழல் காற்றுல வந்து கடல்லேருந்து உருவாகும் பொழுது கடல் மீன்லாம் மேலே போயிட்டு அது அப்படியே டிராவல் ஆகி லேண்டுக்கு வந்து அது சூறாவளி தன்மையுடைய வேகம் குறையும் போது கொட்டுதும். இது உண்மையா? அப்படியானா அதுக்குள்ள தண்ணி அங்கே இருக்கணும், தண்ணியும் சேர்ந்து வரணும், தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருக்கணுமே, எப்படி ஸ்வீட் வாட்டரா இருக்குது? வாட்டர் ஸ்வீட், கடல் தண்ணி மேலே போகல. என்னைக்காவது கடல் தண்ணி மேலே போயிட்டு உப்பு தண்ணியாக நான் பார்த்துருக்கேனா மழை பெய்யும் போது? மீன் வந்து கொட்டுதுன்னு சொல்றீங்க, சமயங்களில் வந்து எங்க இந்த இந்த மழையில் எங்களுக்கு உப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அப்படியே கடல் தண்ணின்னு சொல்லலாம், மீன் வருதுன்னு தெரியும். ஒரு பொழுதாவது அந்த மழை நீர்ல உங்களுக்கு உப்பு கழிச்சிருக்கா? கிடையாது. எப்படி கடல்ல மீன் மட்டும் மேலே போய் எங்களுக்கு கொட்டுது? இல்லை, இது என்னுடைய வாக்கு. ஒவ்வொரு உயிரினத்தையும் நீரிலிருந்து படைக்கின்றோம். அந்த நீர் கொட்டும் பொழுதே மழையா கொட்டுது. ஒரு கண்ணு கொட்டி போட்டதுக்கு அப்புறமா மடியை நோக்கி போதா இல்லையா? எவ்வளவு நீர்வீழ்ச்சிகளை பார்த்துருப்போம் இல்லையா? பிறந்ததுக்கு அப்புறமா அது மடியை நோக்கி தானே போகணும், அந்த பிறப்புடைய சோர்ஸ் மூலம் நிறுத்து போகணும். பிறந்ததுக்கு அப்புறமா அது செகண்ட் நிற்கதா இல்லையா, மடிக்கு போதா இல்லையா? அப்ப அதுக்கு உயிரோட்டம் எங்க ஆரம்பிச்சது? அங்க போகுது. அதே மாதிரி நீர்வீழ்ச்சிகள் கொட்டும் போது கூட அந்த நீர்வீழ்ச்சிகள் கொட்டிட்டு இருக்கும் போதே மீன் துள்ளி பாயும் அதுக்கு நேர் ஆப்போசிட். இன்னும் அதில் பாதாளம் கீழே இருக்குது, தண்ணி கொட்டக்கூடிய அந்த அருவி உருவாகக்கூடிய அந்த பூமி கீழே இருக்குது. பாதி வேலையே மீன் துள்ளி பாயும். மீன் எங்கேருந்து உருவாகுது? கீழேந்து மேலே பாயுதா மீன், அல்லது உருவாக்கப்பட்டது எங்கேருந்து உருவாச்சு அதை நோக்கி பாயுதா? அவ்வளோ வேகத்தோட ஆப்போசிட் டைரக்ஷன் பாயும் இல்லையா நீர்வீழ்ச்சிகளை பார்க்கும்பொழுது? அங்கே உருவாகி எங்கே உருவாச்சோ அந்த மூலத்தை நோக்கி போகுது, அந்த மடியை நோக்கி போகுது, அவ்வளோ வேகமாக போகுது. அறிய வேண்டும். கடல்லையும் என்ன மீன் உருவாகுதா? இல்லை, கடல்லையும் மீன் கொட்டப்படுது, திமிங்கலங்கள் கொட்டப்படுது, வானங்கள்லேருந்து இறங்குது. அவ்வளவும் நம்பணும். சனியம் பிடிச்ச படிப்பை நம்பாதீங்க, மனுஷங்களுடைய அறிவை நம்பாதீங்க. இருதயத்தை வச்சுக்கிட்டு பண்ணுற அவ்வளவு கற்பனைகளும் கேடுகளையும் நம்பிக்கிட்டு இப்படி தான் மீன் நினைக்காதீங்க. அவ்வளவு மீன்களும் வானங்களிலிருந்து கொட்டப்படுகின்றன உங்களுக்காக வேண்டி. இவர் இப்போ மீன் வளர்த்துட்டு இருக்காரு. இப்போ கடலில் மீன் பிடிக்க போகாதீங்க, நாங்கள் வளர்க்குறோம். மனிதர்களை போன்று ஒரு கெட்ட நரகத்தின் பாதையை காட்டக்கூடியவங்க உலகத்தில் கிடையாது. மனிதர்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டு விலகுங்கள். இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவன் உங்களுக்காக பயிர்களை விளைவிப்பான். விலைவாசி ஏறி போச்சு, பயிர்கள் இல்லை, மழை இல்லை. மழை இல்லாமையே சில காலங்களில் விலைவாசி குறையக்கூடிய அளவுக்கு மகசூல்கள் பெருகி வடின்னு சொன்னால் எப்படி அது? உங்களுக்காக இறைவன் விளைவிக்கின்றான், நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பவும் சரி நம்புகிறேன், மனிதர்களுடைய வேளாண்மையை நம்பி நான் வாழல, இறைவனுடைய அருளை கொண்டு வாழ விரும்புகின்றேன். இந்த வாழ்க்கையில் உங்களுக்காக உங்களுடைய இறைவன் அறிவிப்பது உங்களுடைய இருதயம் என்று துண்டு துண்டாக இருக்கக்கூடிய இந்த இருதயம் ஒன்றிணைய வேண்டும். இதயமாக கொஞ்சம் ஈரம் பிறக்க வேண்டும், பிறகு ஈவிரக்கமாக மாற வேண்டும். மற்றவர்களுடைய கஷ்டங்களை இங்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிவிட்டன. ஒவ்வொருவருக்கும் அந்த இணை வரும்பொழுது அந்த தேசம் ஒரு சொர்க்க பூங்காவனமாக மாறும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். அவ்வாறு மற்ற மனிதர்களிடம் இல்லை என்றால் உங்களை சூட உள்ள அந்த கேடுகள் உங்களை விட்டு நீங்கி உங்களுடைய தகுதிக்கு மேலாக உங்களை உயர்த்துகின்றான். இறைவனுடைய பொருத்தத்தை உரியவர்களாக இந்த பூமியின் தகுதியை விட்டு உங்களுடைய அடிப்படையை உயர்த்துகின்றான். அங்கு உங்களுடைய நல்வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உங்களுடைய உள்ளத்தோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். இனி கோயில்கள் மசூதிகள் சர்ச்சுகள் என்று உங்களுடைய மத போதகர்கள் உங்களுக்கு கற்பித்துக் கொடுத்து அந்த பக்கம் போகக்கூடாது. உங்களுடைய உள்ளம்தான் பெரும் கோவில் என்பதை அறிவிக்கக்கூடிய இந்த வகுப்பை உங்களுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு தூரத்துக்கு இங்கு இரக்கம் இருக்கின்றதோ நல்வாழ்க்கை, எவ்வளவு தூரத்துக்கு இல்லையோ கெட்ட வாழ்க்கை காத்திருக்கின்றது, நரக வாழ்க்கை. என் இறைவன் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் என் சமூகத்தினருக்கும் நிச்சயமாக இந்த இரக்கம் என்ற குணத்தை அறிவிப்பானாக என்று நான் என்னுடைய உள்ளத்தில் முதலாக எனக்கு இரக்கம் தோன்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு பாடுங்கள். மற்ற மனிதர்களுடைய கஷ்டங்கள் உங்கள் கஷ்டங்கள் ஏற்படுத்த வேண்டும், அது இல்லாத வரையில் எனக்கு கடுமையான துன்பங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதை பற்றி அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம். என் இறைவனை என்னை மனிதனாக ஆக்குன்னு கேட்கும். மனுஷனாக இருந்தால் இரக்கங்களை இருக்கணும், கொஞ்சமாவது நெஞ்சத்து ஈரம் இருக்கணும், அவன் மனுஷன் அப்படின்னு சொன்னால் அவன் அரக்க குணப்படச்சான், வாழவும் கூடாது. என் இறைவனே என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கித்தார், விசாலம் அமைக்கக்கூடும், மற்றவர்களும் உதவக்கூடிய அளவுக்கு விசாலம் அமைக்கக்கூடும், மற்றவர்களுக்காக இறங்கக்கூடிய அளவுக்கு அதில் நீ ஈவிரக்கத்தை ஏற்படுத்துவாய், குளிர்ச்சியான இதயங்களோடு எங்களையும் எங்கள் சமுதாயத்தையும் வாழ வைப்பாங்க என்று அந்த எண்ணத்தோடு இன்னைக்கு ஆரம்பிங்க. உடல்ல கஷ்டம் இருக்கிறது, இங்கே வியாதி இருக்காங்க, வியாதி சொல்லாதீங்க, அது நமக்கு உரியது அல்ல. இதயமாக உங்களுடைய மனம் மலர வேண்டும், நெஞ்சமாக உயர வேண்டும், உள்ளத்தோடு இணைய வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு சொர்க்க வாழ்க்கையை இங்கு தரக்கூடிய வாழ்க்கையாக அமையும், சந்தேகமும் வேண்டாம்.